இன்றைய சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையை செய்வதற்கு குருவர்கள் கூட்டியுள்ளது. ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள திருவருள் பயன் என்ற அரிய சாத்திரத்திலே இறுதியில் விளங்குகின்ற 10வது அதிகாரமாகிய அணைந்தோர் தன்மை என்ற அதிகாரத்தில் சிந்தனை இருந்து வருகின்றது. இந்த அணைந்தோர் தன்மை என்ற அதிகாரத்திலே சீவன் முத்தர்களுடைய இயல்பினை குறிப்பிடுகின்றார். ஏற்கனவே முதல் 3 அதிகாரங்களிலே சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள்களை பற்றி விளக்கும் முகமாக முதல் அதிகாரமாக பதி முதுநிலையையும், 2 அதிகாரமாக உயிரவை நிலையையும், 3 அதிகாரமாக இருள்மல நிலையையும் வைத்திருந்தார். இந்த 3 அதிகாரங்கள் மூலம் முப்பொருள்களை நிறுவி விளக்கி நல்லதொரு தெளிவினை தந்தருளிவிட்டு அடுத்தாற்போல அந்த 3 அதிகாரத்திலே கூறப்பட்ட இருள்மலமானது எவ்வாறு நீங்கும் என்றால் அது சிவபிரான் திருவருள் ஒன்றால் தான் நீங்கும் என்பதனாலே அந்த இருள்மலம் அதனை நீக்கவல்ல திருவருளை பற்றி, அந்த திருவருளின் இயல்பினை பற்றி மிகச்சிறப்பாக அருளது நிலை என்ற அதிகாரத்திலே அருள் செய்தார். அந்த திருவருளானது சிவபுண்ணியங்களை ஆன்மா செய்ய செய்ய நல்ல பக்குவமான நிலை வரும்பொழுது அந்த திருவருளானது குருவருளாக அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும். அதாவது உயிர்ப்புயிராய் நிற்கின்ற சிவபெருமானே குருவடிவம் கொண்டு எழுந்தருளி வந்து தன்னுடைய திருவருளை குருவருளாக வழங்குவான் என்ற உண்மையினை குறிப்பிடும் முகமாக அருள் உருநிலை என்ற அதிகாரத்தை அதற்கு அடுத்தாற்போல அமைத்திருந்தார். அந்த குருமூர்த்தியுடைய உபதேசத்தினை எவ்வாறு ஆன்மா அறியும் என்பதை விளக்கும் முகமாக, அதை அறியக்கூடிய முறையினை விளக்கும் முகமாக அறியும் நெறி என்ற அதிகாரம் அதற்கு அடுத்தாற்போல, அருள் உருநிலைக்கு அடுத்தாற்போல அந்த அறியும் நெறி என்ற அதிகாரமானது விளங்கியது. ஆக குருமுதல்வன் உணர்த்துவதை ஆன்மா எந்த முறைப்படி உணரும் என்பதையும் அந்த குருமூர்த்தியினுடைய உபதேசத்திறனையும் மிக அருமையாக அந்த அதிகாரத்திலே விளக்கியிருந்தார். அந்த உபதேசத்தை கேட்டு அதன் வழி ஆன்மா நிற்கும் பொழுது ஆன்மாவானது மும்மலங்களிலிருந்து முற்றிலுமாக நீங்கி தன்னுடைய தலைவனாகிய சிவத்தோடு 2.5 கலந்து அதன் மூலம் தன்னுடைய வியாபகத்தன்மையை அது பெறுகின்றது. ஆணவமலத்தினால் அதுகாரம் தடுக்கப்பட்டிருந்த வியாபகத்தன்மையை பாச நீக்கத்தின் மூலமாகவும் சிவச்சார்பின் மூலமாகவும் ஆன்மா பெறுகின்றது என்ற உண்மையினை விளக்கும் முகமாக உயிர் விளக்கம் என்ற அதிகாரம் 7வது அதிகாரமாக அந்த அறியும் நெறியினை தொடர்ந்து அமைந்துள்ளது. அதாவது அறியும் முறைப்படி, அறியும் முறையாவது அவன் அருளின் வழி நின்று அவன் அருளில் அடங்கி அவனை அறிதல். அவ்வாறு அறியவே சிவச்சார்பு கைகூடி ஆன்மாவினுடைய பாசமானது முற்றிலும் நீங்கி ஆன்மா வியாபகத்தன்மையை பெறுகின்றது. ஆகவே அந்த வியாபகத்தன்மை ஆன்மா பெறுவதுதான் விளக்கமுறுதல் என்பது. அந்த நிலையிலே சிவசமம் என்கின்ற ஒரு எண்ணமானது வரவே கூடாது என்பதை இந்த 7 அதிகாரத்திலே உயிர் விளக்கத்திலே மிக நன்றாக வலியுறுத்தி வருகின்றார்கள். அடுத்தாற் போன்று விளங்கக்கூடிய 8வது அதிகாரம் இருக்கின்றதே, அவ்வாறு சிவச்சார்பற்ற உயிர் என்ன அனுபவிக்கும்? பேரின்பத்தையே அனுபவிக்கும். அந்த சிவப்பேரினால் கிட்டக்கூடிய பேரின்ப நிலையினை ஒரு நூலின் துணை கொண்டு எந்த அளவு சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு இன்புறு நிலை என்ற அதிகாரம் வைத்து அதிலே அந்த சிவச்சார்பற்ற உயிர் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை பற்றி சுக்கூறினார்கள். அதான் இன்புறு நிலை. முக்கியமாக பிற சமயம் கூறுகின்ற முத்திக்கும் சைவ சித்தாந்தம் கூறுகின்ற முத்திக்கும் உள்ள வேறுபாடு நாம் நன்றாக உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதை சொன்னார்கள். மற்றபடி அந்த முத்தி இன்பத்தினை வந்து வார்த்தைகளால் சொல்லி நம்மை உணர செய்ய முடியாது. ஆகையினாலே முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் முத்தி நிலையிலே சிவமும் உயிரும் பொருளால் இரண்டாகத்தான் இருக்கும். அதிலே வந்து எந்த மாறுபாடும் கிடையாது. சிவம் ஒரு பொருள் என்றும் ஆன்மா ஒரு பொருள் என்றும் நிச்சயமாக உள்ளன. இதை மிக அருமையாகவும் எளிமையாகவும் நம்முடைய சித்தாந்தம் விளக்கிவிடுகின்றது. எப்படி என்றால் முத்தி இன்பத்தை அனுபவிப்பவன் யார்? ஆன்மா. அந்த முத்தி இன்பத்தை அருள்பவன் யார்? சிவபெருமான். ஆகவே முத்தி இன்பத்தை அருள்பவனும் இருக்க வேண்டும், அதை பெறுபவனும் இருக்க வேண்டும். அருள்பவன் பெறுபவன் எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னா இன்பம் அப்புறம் என்ன இருக்கு? இன்பம் இல்லையா? ஒரு பொருளாக மட்டும் இருந்து கொண்டு என்ன இன்பம் இருக்கும்? ஆகையினாலே உள்ளதற்கு கேடு இல்லை, இல்லதற்கு தோற்றம் இல்லை என்ற கொள்கைதான் சர்க்காரியவாத கொள்கை. உள்ளதுதான் தோன்றும் என்பது. அதன் மூலமாக நாம் பெறுகின்ற கொள்கை என்னவென்றால் இல்லது என்னைக்குமே இல்லாததுதான், உள்ளது என்றுமே உள்ளதுதான், உள்ளதற்கு அழிவில்லை. அப்ப ஆன்மா முதல்ல உள்பொருளா இருந்துட்டு அப்புறம் முத்தி நிலையில் வந்து அழிவதற்கா? அப்ப கடைசியில் போய் அழிவதற்கா இத்தனை சாதனங்களும் வழிபாடு முறைகளும்? ஆகையினாலே திருமுறைகள் எல்லாம் நான் கெட்ட வாவாடி என்றார் போன்ற அருளுரைகள் வந்திருக்கின்றன என்றால் அவற்றை நாம் தெளிவாக உணர வேண்டும் என்றால் சாத்திரம் நோக்கினாலன்றி நம்மால் உணர முடியாது. அல்லது ஒவ்வொருவர் ஒவ்வொரு தடைகளை எழுப்புவர், நம்மால் விடை கூற இயலாமல் போய்விடும். ஆகையினாலே தான் கெடுதல் என்பது என்னவென்றால் அங்கே தான் ஒரு பொருள் இருக்கின்றோம் என்ற எண்ணத்தையும் அந்த ஆன்மாவானது கைவிட்டு சிவ பேரின்பத்திலே அமர்ந்து அந்த பேரின்பத்தினை அது அனுபவிக்கின்றது. அது பல்கி பெருகக்கூடிய பேரின்பமாகும். உலக இன்பங்கள் அப்படி இல்லை, கொஞ்ச நேரம் தான், அப்புறம் எதா இருந்தாலும் தூரப்பட வேண்டியது. ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிழ்தும் நெஞ்சுன்னா உலக இன்பத்தை பொறுத்த வரைக்கும் பழமொழியெல்லாம் வைத்திருக்கின்றார்கள். எல்லாம் ஒரு அளவு தான். ஆனால் சிவச்சார்பு என்பது அது அளவில்லாத பேரின்பம். ஆன்மாவுக்கு வந்து ஏற்ற இன்பமும் அதுதான். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஏன் அப்படி சொன்னாங்க, அளவுக்கு மீறினால் அமுதம் நெஞ்சு எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, இங்க உலகப் பொருளா சடம், சடப்பொருளை சார்ந்து முதல்ல சடப்பொருளாகிய உடலை சார்ந்து விட்டது இது ஆன்மா. ஆனா உடலுக்கு ஏகப்பட்ட சார்புகள், உடலுக்கு உணவு வேண்டும், உடை வேண்டும், இருப்பிடம் வேண்டும். சரி, இந்த அத்தியாவசியமானது மட்டும் கிடைச்சா மட்டும் திருப்தி வந்துருதா? இல்ல, இன்னும் மேல என்னெல்லாமோ வேண்டும் என்று பற்றுகள் பல்வி பெருகுகின்றன. அப்ப எல்லா சார்புகளும் இருக்கு. நமக்கு உடல் நல்லா இருக்கும் போது அனுபவத்திற்குரிய பொருள்கள் நமக்கு கிடைக்கணும், அது அரிது. அப்புறம் உடல் அப்புறம் அனுபவித்துக்குரிய நல்ல பொருள்கள்லாம் கிடைக்கும் போது நம்முடைய உடல் அதை அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். இவ்வளவு சிக்கல்கள், பிரச்சனைகள். ஏன்னா உலக போகங்கள் வந்து வினைக்கீடாகத்தான் கிடைக்கும். வகுத்தான் வகுத்தவை என்றால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தார் அரிதுன்ற. ஆகவே இப்படி வினைக்கீடாக உழன்று வருந்தி ஏதோ ஒரு இன்பம் அனுபவிச்சமா இருந்தது, அவ்வளவுதான். வேறு என்ன இந்த உலக இன்பங்கள் என்ன உணர்வு ஏற்படுத்துகின்றன? ஒரு குறிப்பிட்ட கால எல்லை வரைதான் எதையுமே அனுபவிக்க முடியும். அதுக்கு மேலன்னா அதுவே திகட்ட ஆரம்பிச்சிருது, வேண்டாம் வெறுத்துருதும், திருப்பி இடைவெளி விட்டு திருப்பி வேண்டும். அப்போ மேலும் மேலும் வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தையும் தவிப்பையும் தந்து நிற்கின்றனவே ஒழிய ஒரு நிறைவை தரக்கூடிய இன்பம் என்று இந்த உலகத்திலே எந்த இன்பமும் கிடையாது என்பதை நன்கு உணர்ந்தமையால் தான் வள்ளுவ பெருமானும் நமக்கு உபதேசித்தான். இந்த உலகத்தில் எதெல்லாம் விட்டு நீ நீங்கி இருக்கையோ அதனால் வரக்கூடிய துன்பம் உனக்கு இல்லைன்னு நம்ம நல்லா கவனிக்கணும். அதனால் வரக்கூடிய இன்பமும் இல்லைன்னு சேர்த்து சொல்லலாம் இல்லையா? இன்பம் இருக்கதாகவே அவர் கருதவில்லை, ஏன்னா அவருக்கு தெளிவு வந்துவிட்டது. உலக இயல்பை நன்கு உணர்ந்தவர்கள். ஆகவே உலகத்தில் எதை எதை விட்டு நீங்கி இருக்கின்றாயோ அதனால் வரக்கூடிய துன்பம் உனக்கு இல்லை, அதனால் வரக்கூடிய நோவு இந்த நோதல் உனக்கு இல்லை என்று சொன்னார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், மகிழ்தல்னு சொல்லல, இன்புறுதல்னு சொல்லல. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்று அருமையாக சொல்லியிருக்கு. எதை ஒவ்வொன்னையும் சொல்ல தனித்தனியா சொல்ற. இந்த பொருள் நீங்கிக்கியா, அப்ப இந்த பொருளால் வரக்கூடிய துன்பம் உனக்கு இல்ல. அந்த பொருளை தவிர்த்துட்டியா, அப்ப அதனால் வரக்கூடிய துன்பம் உனக்கு இல்ல. இப்ப ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமான துன்பத்தை செய்யக்கூடியவை என்பதை அல்லவா வள்ளுவர் பேராசான் நமக்கு உணர்த்தி வருகின்றார்கள். ஆகவே இவையெல்லாம் இன்பம் என்று ஞானாசிரியர்களாலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதான் முத்தி இன்ப நிலை, முத்தியில் இன்புறு நிலை என்றெல்லாம் கூட அடைமொழி கொடுக்கவில்லை. இன்புறு நிலையினே கொடுத்தார்கள். ஏன்னா இன்பம்னாலே அது சிவபெருமான் தருகின்ற இன்பம் தான். அவ்வாறு அந்த இன்புறு நிலையினை வைத்தவர்கள் அந்த இன்புறு நிலையை இருந்து கொண்டு அதே சமயத்திலே இந்த உலகிலும் இருக்கின்றார்களே, அதாவது அவருடைய உடல் இந்த உலகத்திலே இருந்து வருகின்றது, உடல் இன்னும் நீங்காமல் இருந்து வருகின்றது. அந்த ஆன்மா இருப்பது சிவத்திடம் தான், அதுல எந்த விதமான இரண்டாம் கருத்தும் சிந்தனையும் இல்லை. ஆன்மா சிவத்திடம் தான் உள்ளது, உடல் வந்து இன்னும் நீங்காமல் இருக்கின்றதுலவா. ஆகவே அந்த சீவன் முக்தர்கள் தம்முடைய அந்த சீவன் முக்தி நிலையிலே அவர்கள் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் அதற்கும் அஞ்செழுத்து அவர்களுக்கு துணை செய்கின்றது. அந்த அஞ்செழுத்தினுடைய இயல்பினையும் பெருமையினையும் அது எவ்வாறு சீவன் முக்தர்களுக்கு துணை செய்கின்றது என்பதையும் அஞ்செழுத்தில் வைத்தே காட்டினார்கள். அந்த அஞ்செழுத்தவர்களுடைய சிறப்பு என்னவென்றால் ஐந்தெழுத்திலே ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை உணர்த்துவார், ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை உணர்த்தும். ஆகவே அந்த முறைப்படி அஞ்செழுத்தினுடைய எழுத்துக்களை பயன்படுத்தியே அந்த அஞ்செழுத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு அதிகாரமாக ஐந்தெழுத்தர் நிலையை அமைத்திருந்தார்கள். ஐந்தெழுத்திலே சிகாரம், அதாவது சி என்ற அந்த சிகாரம் சிவத்தையும், வா என்ற வகாரம் அருட்சக்தியையும், ய என்ற யகாரமானது உயிரையும், ந என்னும் அந்த நகாரமானது திரோதான சக்தியையும், மா என்னும் மகாரமானது ஆணவ மனத்தையும் குறிக்கும் என்ற உண்மையினை அஞ்செழுத்து அருள்நிலையிலே குறித்து அதன் பின்பு அவர்கள் அந்த அக்கரங்களை வைத்துக் கொண்டே அருமையாக விளக்கினார்கள். சிகாரத்தை முன்வைத்து ஓத வேண்டும். அதனுடைய குறிப்பு என்னவென்றால் நீ சிவத்தை சிந்திக்க வேண்டும், சிவ சிந்தனைக்கு உன்னை அர்ப்பணித்து விட வேண்டும், வீடு பெயர் வேண்டும் என்று நிற்கின்ற ஞான நெறியிலே இருப்பவன். சைவத்தில் வந்து எத்தனையோ பிரிவுகள் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் நன்கு பகுத்து சொல்வார்கள். பொது சிவபுண்ணியம், சிறப்பு சிவபுண்ணியம் எத்தனையோ வைத்திருக்கின்றார். புகழ் வேண்டி, பொருள் வேண்டி, வேண்டுவோம் சிவபுண்ணியம் செய்யலாம். அதுக்கு யார் யாருக்குனாலே போக வேண்டியதில்லை. மாபாடியத்தில் எட்டாம் சூத்திரத்திலே மிக அருமையாக உணர்த்தி விட்டார். எல்லா பேர்களும், இம்மை பேர்களும், பரமை பேர்களும், அதான் நம்முடைய மகாத்மா தண்டமடைந்த செய்தவர்கள் அருமையாக சொல்வார். என்றால் முடியுடைய மூவேந்தரிடம் போய் பிடி அரிசி கொடுன்னா கொடுக்க மாட்டார்களா? அப்படி கேட்பதற்கு தான் நமக்கு வந்து வெக்கமா இருக்கணும். மொழிய அவருக்கு அவற்றது இருக்குமா இல்லையாங்கிற, அவர் கொடுப்பாரா கொடுக்க முடியுமாங்கிற கேள்விக்கே இடமில்லை. அத மாதிரி உலக வளங்களை எல்லாம் சிவபெருமானால் கொடுக்க முடியுமா என்ற கேள்விக்கு இடமில்லை. எவ்வளவு நாளும் கொடுப்போம். குபேரனுக்கு கட்டளை இடுபவரே அவர் தான். அது குன்றையூர் கிழாறு பெற்று சொல்லும்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாறு ஏறுவன் கலிக்காவராயன புராணத்திலே வருகின்றது. அப்ப குன்றையூர் கிழார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு என்று அவர்கள் திருத்தொண்டு செய்து வந்தார்கள். அப்போது கொடுப்பதற்கு பொருள் இல்லையே என்று அவர்கள் வருந்திய போது குபேரனை ஏவி எம்பெருமான் குபேரனை ஏவுகின்றார். ஏவி நெல்ல குவித்து விட்டார். கொண்டு போக ஆடிலேன்னு அதுக்கு ஒரு பதிகம் பாடி அப்புறம் பூதப்படை வந்து கொண்டு போய் சேர்த்தது திருவாரூர். ஆகவே எல்லா வளங்களையும் கொடுப்பார். ஆகையினாலே அந்த பெருமான் இருக்கின்றாரே, அவரிடம் ஞான நெறியில் நிற்பவன் வேண்டுவது என்ன? மற்றவர்கள் என்னதாலும் வேண்டலாம். ஒரு ஐயா ஒரு சரியக்கரிய யோகம் பூர்த்தி பண்ணிட்டான், ஞான நெறிக்கு வந்து விட்டான், அவன் வீடு பேர் தான் வேண்டுவான். அவன் மத்தான் எப்படி வேண்டுவான்? ஆகவே அப்படிப்பட்டவன் எவ்வாறு மந்திரத்தை சிந்திக்க வேண்டும்? குருமுகமாக, குரு உபதேசமாக சொல்வது. நம்ம திருமணங்களில் பாடல்களை பார்த்து சொல்லக்கூடாது. அங்கு அதை சூக்க பஞ்சாக்கிரமாகவோ தூள பஞ்சாக்கிரமாகவோ வைக்கவில்லை. பாடலே எப்படி இருக்கணும் அப்படி வைத்திருப்பார்கள். ஆகையினாலே நூல் என்றும் பொருள் அது தோத்திரங்கள், அது நூலாக அருளி செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே செய்யப்பட்டவை இல்லை. தலந்தரமாக எம்பெருமானை வழிபட்டு பாடிய தோத்திரங்கள், அதை தொகை நூலாக நாம் தொகுத்திருக்கின்றோம். நூல் என்று வரும்பொழுது அதிலே உபதேச முறையிலே சொல்லக்கூடியவற்றை நாம வந்து தள்ளிவிட முடியாது. இதற்கு ஏற்றபடி அதற்கு பொருள் கொள்ள வேண்டும். அதுதான். ஆகவே சிகாரம் முதலாக கொண்டு நாம் சிந்திக்கும் பொழுதுதான் அந்த சிவமானது நமக்கு கிட்டுகின்றது, வீடு பேர் கிட்டுகின்றது, நகாரமாகிய திரோதான சக்தியானது மாறி அருட்சக்தியாக விளங்கி நமக்கு சிவத்தையே அருள்கின்றது என்ற செய்திகளை எல்லாம் ஐந்தெழுத்து அருள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். ஆகவே அப்படிப்பட்ட அந்த முத்தான்மாவானது அது எப்பொழுதுமே திருவருளுக்கும் சிவத்துக்கும் இடைப்பட்டு நிற்க வேண்டும். அது ஆணவமனத்தை சாரவே கூடாது. சிவன் முத்த நிலையை உள்ளவர்கள் பழைய பயிற்சி காரணமா என்ன செய்திடக்கூடாது? ஆணவமன சார்பில் வந்து விழுந்துடக்கூடாது. அதான் அந்த தன்முனைப்புன்னு வருதுன்னா அங்கே ஆணவமன சார்பு வந்துட்டு இருக்கும். ஆணவமன சார்பை எப்படி விளங்கிக் கொள்வது? யான் எனதுங்கிற உணர்வு வந்துட்டு இருக்குன்னா அப்ப ஆணவமன சார்பு வந்துட்டு இருக்கும். ஆணவமனத்தை தான் வந்து நேரடியாக அறிய முடியாது. யான் எனது என உணர்வு நீங்கியது சிவம் அங்கே காட்சிப்படும். யான் எனது என்ற இடமே திருவடியா என்று சொல்வார்கள். ஆகவே அந்த திருவடி சார்பு கிடைத்தது என்றால் அப்போ நமக்கு யானது என்ற உணர்வு நீங்கியது, எல்லாம் சிவமே அப்படிங்கிற உணர்ச்சி மேலோங்கும் பாருங்க. அப்ப நாம தெரிந்து கொள்ளலாம் ஆணவங்களும் நம்மிடம் இல்லை. அப்படிதான் தெரிந்து கொள்ள முடியும். அது வந்து மற்றபடியே நேரடியாக அறியக்கூடியதல்ல. அது மாதிரி இந்த யானது என்ற உணர்வு வந்துவிட்டது, உலக மயக்கம் தோன்றிவிட்டது, உலக பற்று தலை தூக்குகிறதுனாலே அப்ப ஆணவமல சார்பு வந்துவிட்டது அப்படின்னு தான் பொருள். ஆகையினாலே அந்த ஆணவமல சார்புக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் சிவத்துக்கும் அந்த சீக்கும் வாக்கும் இடையிலே அந்த யா என்ற அந்த ஆன்மாவானது நிற்க வேண்டும். ஆணவமல சார்பு மேற்கொண்டால் அந்த அருட்சக்தி வா என்ற அருட்சக்தி என்ன ஆயிரும்? திரோதான சக்தியா மாறிடும். சரி என்ன ஏன் மாறுது? சரி உனக்கு உலகப்பற்று வேண்டுங்க, அப்ப அந்த உலகப்பற்றை உனக்கு ஊட்டுகிறேன். ஏன்னா சிவ இன்பத்தை திருவருள் ஊட்டினாதான் நமக்கு கிடைக்கும், உலக இன்பத்தும் உலக இன்பமும் திருவருள் ஊட்டினால்தானே கிடைக்கும். ஆகவே உலக இன்பத்தை நாடினான் என்றால் அந்த அருட்சத்தை என்ன ஆயிரும்? திரோதான சக்தி ஆயிரும். ஆக என்ன பண்ணுவோம்? அது வந்து உலக இன்பத்துக்கு உனக்கு சிவ சிந்தனை எனக்கு சிவ இன்பத்தை விட உனக்கு உலக இன்பம் தான் வேணும் போல அப்படின்னு சொல்லி அந்த அருட்சக்தியானது திரோதான சக்தியாக மாறி உலகை காட்டிவிடும். அதற்கு அந்த சீவன்முத்தர்கள் இடம் கொடுக்க கூடாது என்று அருள்கின்றார்கள். அருளும் விடாது அவர்களை வந்து அந்த நிலைக்கெல்லாம் விடாது, உடனே காப்பாற்றிவிடும். இப்படி வந்தால் இப்படி நடக்கும் என்று சொல்கின்றார்கள். ஆகவே அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே அந்த திருவருட்சக்தியானது திரோதான சக்தி என்ற நிலையிலே இல்லாமல் அருட்சக்தியாகவே இருக்கும் வண்ணம் அதனுள்ளே அடங்கியிருந்து அவர்கள் சிவத்தையே துய்த்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று அருமையாக இங்கே கூறுகின்றார்கள். சிவஞான சித்தியாரை பார்ப்போம் என்றால் அதிலேயும் அருமையாக சொல்வார்கள். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமையை பார்த்திருப்பார், பதார்த்தங்கள் பாராரன் சொல்வார்கள். ஆகவே அப்படி பதார்த்தங்களை பாராமல் இருப்பதற்கும் பரத்தையே பார்த்து இருப்பதற்கும் தேவையான உபாயங்களை எல்லாம் அஞ்சலித்தே கூறும். அஞ்சலித்தை சிந்திக்க சிந்திக்க உலகப்பற்று நீக்கமும் சிவ பேரின்பமும் அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். யாருக்கு? சீவன் முத்தருக்கு என்று அருமையாக சொல்லி அந்த அதிகாரத்தை நிறைவு செய்தார்கள். அடுத்தார் போல இந்த அணைந்தோர் தன்மைக்கு வரும்பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட தன்மையோடு இருப்பார்கள் சீவன் முத்தர்கள் என்று சொல்லும்பொழுது, சிவஞானத்துக்குள்ளே பரிபூர்ணமாக அடங்கியிருப்பார்கள். சிவஞானம், திருவருள், திருவடி எல்லாம் ஒன்றுதான். அந்த திருவருளுக்குள்ளே பரிபூர்ணமாக அடங்கி இருப்பார்கள். ஆகவே அவர்களுடைய அறிவிலே பேரின்பமானது தங்கியிருக்கும். இதற்கு மேல வேற என்ன நான் சொல்ல முடியும் என்று சொல்கின்றார். வேற என்ன உண்டு அப்படின்னும் போது வேற என்ன அவர்களுக்கு தேவை? எல்லாத்தை விடவும் பெரிய பேர் கிடைத்து விட்டது. தாய்மானடிகள் அருமையாக சொல்வார்கள், எம்மார் சிவப்பேரு எப்படிப்பட்ட பேர் தெரியுமா? நமக்கு ஒரு பேரு கிடைக்கின்ற உலகத்தில் நமக்கு ஒரு பேரு கிடைக்கின்றது, ஒரு பொருள் நமக்கு கிடைக்கின்றதுன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு பொருள், ஒரு சிறப்பு கிடைச்சிருது. அந்த சிறப்பு கிடைச்சது அப்படின்னால இருக்கதெல்லாம் நம்ம வந்து தூர வீசிட முடியுமா? சரி, எவ்வளவோ இருக்கு, அதோட இதுவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் வாங்கி வைப்போம். ஆனா சிவப்பேரு வந்து விட்டால் வேறு எதுவும் தேவையில்லைன்னு உதறித்தள்ளக்கூடிய அளவிற்கு முழுமையான பேர் அதுதான். ஏன்னா மற்றதெல்லாம் இன்பமும் செய்யும், துன்பமும் நிறைய செய்யும் மற்ற பேர்கள்லாம். ஆனா இந்த பேர் இன்பம் மட்டுமே செய்யும், துன்பமே செய்யாது. அப்படிப்பட்டது கிடைச்ச பிறகு மற்றதெல்லாம் நமக்கு எதுக்கு இல்லையா? மற்றதை சார்ந்தால் அது இந்த சிவப்பேருக்கும் இடையூறு. அப்படி இருக்கும்போது மற்ற பேர்களை வைத்திருப்போமா? அவ்வளவுக்கு தூக்கி வீசிடுவோம். அப்படிப்பட்ட பேரு சிவப்பேரு என்று தாய்மானடிகள் சொல்வார்கள். பேரனைத்தும் அணுவனவே உதறித்தள்ள பேரின்பமாக வந்த பெருக்கே என்று தாய்மானடிகள் அறிவி செய்வார்கள். மற்ற நம்மளோட உள்ள பேரெல்லாம் அணுவாக கருதி உதறித்தள்ளும் அளவிற்கு பேரின்பமாக வந்த ஒரு பெருக்கு என்பருமானது அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த பேரு அவர்களுக்கு கிடைத்து விட்டது. யாருக்கு? சீவன் முத்தர்களுக்கு. அந்த சிவஞான பேரு அவர்களுக்கு சித்தியாகிவிட்டது. அந்த சிவஞானத்துள் தாம் அடங்கப்பெற்று அதனாலே பேரின்பத்திலே அவர்கள் திளைத்திருக்கின்றார்கள். இவ்வேறு அவர்களுக்கு என்ன வேண்டும், வேறு நான் என்ன சொல்வது அவர்களை பற்றி என்று அருமையாக, மற்ற ஏதுண்டு சொல் என்று அருமையாக கூறினார்கள். தூங்குவர் என்று சொல்லும்பொழுது தன் செயல் அற்றிருப்பர் என்பது அங்கே பொருள். எப்படி ஆணவ மனத்தில் அழிஞ்சி கிடக்கவன் தன் செயல் அற்று அவன் வந்து மயக்கத்தில் அறியாமையில் இருக்கானோ, அதே மாதிரி இவர்கள் திருவருளில் அடங்கியிருந்து பேரறிவையோடு விளங்கி எந்த செயலும் சிற்றறிவு இல்லை, ஆகவே சிறுதொழிலும் இல்லை. ஆகையினாலே செயலற்று இருப்பார், சிறுதொழில் அற்று இருப்பார். ஏனென்றால் அவர்கள் சிற்றறிவு இல்லை, சிவஞான சார்பு வந்துவிட்டது, பேரறிவிலே அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்காகத்தான் தூங்குவர் என்ற சொல்லாட்சி அங்கு வைத்தார்கள். சரி, பேரறிவு வந்துவிட்டது என்பதனாலே பெருந்தொழிலாகிய ஐந்தொழிலை செய்வார்களா என்றால் செய்ய மாட்டார்கள். அது எம்பெருமான் ஒருவனுக்கே உரியது. அப்ப இவர்களுக்கு என்ன வேலை? சித்தியார் அருமையாக சொன்னது, உயிர்தானம் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே என்று சொன்னது. ஐயா, உம்பர்விரான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரிய உற்பத்தினா படைத்தல், உற்பத்தி ஆதினா படைத்தல் முதலிய. அப்ப படைத்தல் காத்தல் ஐந்து ஒளிகளையும் சேர்த்துக்கிடணும், அதான் உற்பத்தி ஆதி. ஆதி என்பது முதலிய என்ற பொருள் வருது. உற்பத்தி ஆதினா படைத்தல் ஆதி, படைத்தல் காத்தல் அளித்தல் மறித்தல் அருளல் ஐந்து ஒளிகளையும் சேர்த்துக்கிடணும். அதெல்லாம் யாருக்குரியவை? அவையெல்லாம் எம்பெருமானுக்குரியவை. அப்ப இந்த முத்தான்மாவுக்குரியது சிவானுபவத்தை அனுபவித்தல் ஒன்றுதான், சிவபேரின்பத்தை நுகர்தல் ஒன்றுதான் முத்தான்மாவுக்குரியது. கும்பர்விரான் உற்பத்தி ஆதிகளுக்குரிய உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கு உரித்தே என்று சொன்னார்களே, அந்த முறைப்படி இங்கே கூறினார்கள். ஐந்தொழிலும் செய்ய மாட்டார்கள். காரணர்கள் ஆந்தொழிலும், அதாவது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேசன், சதாசிவன் இந்த மாதிரி அதிதேவதைகள் இருந்து கொண்டு அவர்கள் திருவருளாலே அவர்கள் செலுத்தப்பட்டு ஏதாவது தத்தமக்குரிய தொழில்களை செய்வார்கள். அந்த மாதிரி இருந்து கொண்டு காரணர்களாக இருந்து கொண்டு ஒவ்வொரு தொழிலையும் செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். சரி, நம்மளை மாதிரி உலக போகங்களை நுகர்ந்த தொழில் கிடையவே கிடையாது, அதுவும் கிடையாது. போக நுகர் வெந்தொழிலும் மேவா, போக நுகர்தல் இருக்கின்றதே அது கொடுந்தொழில் ஆகும். அவர்கள் நிலைக்கு அது வந்து வெய்ய தொழில், நமக்கு அது இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா நாம அந்த அளவுக்கு பக்குவப்படல. என்ன இதன் மீது நம்ம வந்து ஒரு வெறுப்பும் எம்பெருமான் மீது ஒரு அன்பும் வைத்தோம் என்றால் இது தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம எம்பெருமான் உயர்த்துவார். அந்த அன்பை நாம் தான் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லாம் முத்தர்கள் எல்லாம் அந்த அன்பினை பெருக்கி அந்த முத்தியாக இலக்கையை அடைந்து விட்டவர்கள். அவர்களை பொறுத்தவரை உலக போகம் என்பது அவர்களுக்கு கொடுமையானது. ஆகையினாலே அவர்கள் அந்த விடயங்களே பார்க்க மாட்டார்கள், எல்லாவற்றிலும் சிவத்தைத்தான் பார்ப்பார்கள். அது விரிந்த நூல்களிலே நன்கு விளக்கி சொல்லப்பட்டுள்ளன. சிவபிரகாசம் போன்ற நூல்களை பார்த்தோம் என்றால், சித்தியாரை பார்த்தோம் என்றால் நன்கு சொல்லப்பட்டுள்ளன. அந்த நூல்களை சிந்திக்கும் பொழுது அவர்களுடைய இயல்புகளை எல்லாம் மிக விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு வந்து இந்த அளவிலே அவர்கள் உலக போகங்களை நுகரவே மாட்டார்கள் என்ற அளவிலே சிந்தித்துக் கொள்வோம். மிக என்று முடித்தார், மிக அப்ப வந்து அறவே சிறிதும் அவர்கள் நுகரமாட்டார்கள். ஐந்தொழில் செய்வதை பற்றி சிறிதும் அவர்கள் கருத மாட்டார்கள். அதிதேவர்களாக இருப்பதற்கும் அவர்கள் சிறிதும் விரும்ப மாட்டார்கள். அப்புறம் வந்து போக உலக போகங்களை நுகர்கின்ற தொழிலையும் சிறிதும் செய்ய மாட்டார்கள், சிறிதும் பொருந்த மாட்டார்கள் என்பதற்கு தான் மிக என்ற சொல்லாட்சியை வைத்தார். அடுத்த குரட்பாவிலே கூறினார்கள், எல்லாம் அறியும் அறிவுரினும் இங்கிவர் ஒன்று அல்லாத அறியார் அறர். முத்தான்மாவுக்கு வந்து சிவபெருமானுடைய எண்குணங்களும் முத்தான்மாவுக்கு பொருந்துகின்றன என்று ஆகமங்கள் கூறுகின்றன. அவற்றின் வழிவந்த நம்முடைய மெய்கண்ட சாத்திரங்கள் யாவும் கூறுகின்றன. அப்ப பேரறிவு இந்த முத்தான்மாவுக்கு கிட்டுகின்றதே, அப்போ அந்த முற்றறிவு என்பது கிட்டுகின்றதே, அப்ப எல்லாத்தையும் அறியக்கூடிய அறிவு அந்த முத்தான்மாவுக்கு உள்ளதல்லவா என்று ஒரு கேள்வி வரும்பொழுது, ஆமா எல்லாவற்றையும் அறியக்கூடிய முற்றறிவு முத்தான்மாவுக்கு உள்ளது, ஆனாலும் அந்த முத்தான்மா சிவம் ஒன்றையே அறியும், மற்ற எதையும் அறியாது. ஏன்னா உயிருடைய இயல்பு இருக்கின்றதே, அதனுடைய தனித்தன்மை இருக்கின்றதே, அந்த தனித்தன்மை வந்து முத்தி அடைந்தாலும் மாறாது. ஒரு செயற்கையாக ஏற்பட்டதுதான் மாறி இருக்கு. என்ன ஆணவமலச்சார்பு? ஆணவமலச்சார்பு உயிருக்கு இயற்கை என்ற செயற்கை தான். என்ன இயற்கைனா எப்படி இருக்கும்? இயற்கைனா வந்து ஆன்மாவுடைய குணமாக ஆணவ மனம் இருந்ததுன்னா அது இயற்கை, அது ஒரு நாளும் குணம் வந்து அந்த பொருளை விட்டு நீங்காது. அப்படி இல்லையே, அங்க வந்து ஒரு பொருளுக்கு வந்து எது குணமோ அந்த குணம் வந்து பொருளை விட்டு நீங்காது. ஆமா, ஆனா ஆணவ மனத்தை நாம என்ன சொல்லவில்லை? உயிரின் குணம் என்று சொல்லவில்லை. ஆணவ மனம் வேறு பொருள், உயிர் வேறு பொருள், ரெண்டுமே அனாதி பொருள்கள். உயிருடைய அறிவு அனாதியே வந்து வளம் குன்றி இருப்பதனாலே அது சிவச்சார்பினை மேற்கொள்ள மாட்டாது, இந்த மலச்சார்பிலே சிக்கிவிட்டது. அதான் அதான் ஆணவ மலச்சார்பு காரணம். அதுதான் அதுக்கு ஒரு தொடக்கம் கூறுவதோ அல்லது உயிர் வந்து மலத்தின் மீது இச்சை வைத்து அதை சார்ந்ததுன்னு சொல்வதோ அதெல்லாம் சித்தாந்தத்துக்கு சிறிதும் இயலாத கொள்கை, அவரவர் சொந்த கற்பனைகள். அதெல்லாம் உயிரின அறிவு வந்து எப்படி இருந்தது? அது வந்து வன்மை குன்றிதான் இருந்தது. அறிவு திறன் மிகவும் தாழ்ந்து இருக்கின்றது, அதுல சந்தேகமே இல்ல. நம்ம படிப்படியாக தான் அறிவு திறனை வளர்த்து வருகின்றோம். இந்த உலகப்பிறவை ஏன் கொடுத்திருக்கார்? உலகப்பிறவையில உலக வாழ்க்கையில் நடப்பது என்ன? அறிவை படிப்படியாக வளர்த்து வருகின்றோம், அதுதான் நம்முடைய உலகப்பிறவையில நடக்கின்றது. எல்லாருக்கும் பொருந்தும், எல்லா நிலையில உள்ளவர்களுக்கும் பொருந்தும். சின்ன குழந்தை, வீட்டில் இருக்க குழந்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக அறிந்து வருகிறது. பள்ளிக்கு செல்கின்ற மாணவனாக போன பிறகும் அறிவை வளர்த்து வருகின்றது. அதுக்கப்புறம் உத்தியோகம் போன பிறகும் அந்த உத்தியோகத்துறையில வந்து அறிவை வளர்த்து வருகின்றது. உலக நடப்புகளிலே, சொந்த வாழ்க்கையிலே, உலக வெளி வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் அறிவை வளர்த்து வருகின்றது. அப்ப வந்து இன்னும் வளர்ந்துதான் வருகின்றது அறிவு என்றால், அப்போ எவ்வளவோ வளர வேண்டிய நிலையில் தான் இந்த அறிவு தாழ்ந்து உள்ளது என்பதுதானே அதுக்கு வந்து பொருள். அப்போ இந்த உலகப்பிறவையே எடுப்பதற்கு முன்னால் எவ்வளவு தாழ்ந்து இருக்கணும் இந்த உயிருடைய அறிவு எல்லாம்? அந்த தாழ்ந்த அறிவு ஆணவ மலத்தை தான் பற்றியிருக்கும். சிவத்தை எப்படி அது சார்ந்திருக்க முடியும்? ஆகையினால்தான் உயிர்கள் எல்லாம் ஆணவ மலத்தை பற்றி கிடந்தன என்று சித்தாந்தம் தெளிவாக சொல்லிட்டு. சித்தாந்தம் வாழ்வியல், வாழ்வியல் என்ன இருக்கோ அதை நம்ம எதை எடுத்துக்காட்டு நம்ம சொன்னாலும் சித்தாந்தத்துக்கு நன்றாக பொருந்தும். இந்த வாழ்வியலுக்கு பொருந்தாத எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்றக்கூடிய அந்த வழக்கமே சித்தாந்தத்தில் கிடையாது, மிக தெளிவாக சொல்கின்றார்கள். ஆகையினாலே இந்த முத்தி நிலையில் தான் அந்த உயிரின அறிவு வந்து முழுமை அடைகின்றது. என்ன? சிவத்தை சார்ந்ததனாலே அந்த ஆன்மாவுக்கு சார்ந்ததன் வண்ணமா தன்மை இருப்பதனாலே அந்த சிவத்துக்குரிய அந்த முற்றறிவு முதலிய பெருங்கூடங்கள் எல்லாம் இந்த உயிருக்கும் பொருந்துகின்றன. ஆனாலும் இந்த உயிருக்குரிய சிறப்புத்தன்மைன்னு சொன்னேன், அந்த சிறப்புத்தன்மை என்னவென்றால் ஒன்றை அறியும் போது இன்னொன்றே அறியாதிருத்தல். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. சைவசாந்தத்தில் இந்த மாதிரி பாயிண்ட்கள்லாம் மனசிலேயே அண்டர்லைன் பண்ணி வைக்க வேண்டிய பாயிண்ட்கள், அவ்வளவு அருமையான பாயிண்ட். ஒன்றே அறியும் போது இன்னொன்றை அறியாது உயிர் வந்து. அதை அடிப்படையா வச்சுதான் மாமாடியத்திலாம் விரித்து சொல்கின்றார்கள். என்ன அதான் வேற எதையாவது இந்த முத்தான்மா அறிந்தால் அது சிவச்சார்புக்கு தடையாகும், வேறொன்றை அறியாமையே அதற்கு வந்து அங்க சிறப்பு. என்ன முத்தான்மா சிவத்தை தான் அறியுமா, வேறொன்றையும் அறியாதா? ஏன் முத்தான்மா வந்து வேற எதுவுமே அறியாதா, சிவத்தை மட்டும்தான் அறியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து முத்தான்மாவுக்கு வந்து அதோட தகுதிக்கு வந்து பொருந்துமான்னா கேட்டா அதான் அதுக்கு தகுதி. வேறொன்றையும் அறியாம இருக்கதான் தகுதி. ஏன் தெரியுமா? வேற எதையாவது அந்த முத்தான்மா அறிந்தது என்றால் அதற்கு சிவ பேரின்பத்திலே இடையூறு ஏற்படுகின்றது, சிவ சார்பிலே இடையூறு ஏற்படுகிறது. ஏனென்றால் ஒன்றை பற்றினால் அது இன்னொன்றை விட்டுதான் பற்ற முடியும். அதனாலதான் விட்டுரு விட்டுரு விட்டுருன்னு ஒன்பது உரல் சொன்ன வள்ளுவர் வந்து பத்தாவது உரல் என்ன சொன்னார்? பற்றுகையா துறவுன்னு அதிகாரம் தலை கொடுத்திருக்காரு, பற்று விடு விடுங்கார். பத்தாவது உரல் என்னடா பற்றுகன்னு சொல்றாரு அப்படின்னா, ஒன்பது உரலையும் நான் எதுக்காக உன்னை விட சொன்னேன் தெரியுமா? இந்த சிவத்தை பெறுவதற்காகத்தான் விட சொன்னேன் இல்லையா. ஆகையினாலே நீ சிவத்தை பெற்றால் அவனை போலவே நீயும் பற்றற்று இருக்கலாம். ஏன்னா அவன் பற்றற்றவன், நீயும் முழுக்க முழுக்க பற்றற்றவனாக இருக்க வேண்டும் என்றால், முற்ற துறந்தவனாக இருக்க வேண்டும் என்றால் சிவத்தை பற்று. சிவத்தை பற்றியவர்களே முற்ற துறந்தவர்கள். சிவத்தை பற்றாமல் வேற எதை பற்றினாலும் வேற எதுவுமே முற்ற துறந்தது இல்லையே. வேற எல்லா பொருளுமே தத்துவங்களோடு கூடியது, வேற எந்த எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு தத்துவங்கள் தான் இருப்பிடம் ஆகமும் தெளிவா சொல்லிட்டு. அப்ப அவர்களை பற்றினா அவர்கள் இருக்கிற தத்துவ போனங்கள்ல போய் நாம பிறக்கலாம், அவ்வளவுதான். சிவத்தை பற்றியும் தான் 36 தத்துவங்களையும் துறந்தவன், முச்சத் துறந்தவன், அவனே பேரின்பத்துக்குரியவன் என்று அருமையாக சொன்னார். ஆகையினாலே அப்படி இருக்கும்போது இந்த முத்தான்மா மற்றதை ஏன் அறிய போறான்? எல்லாவற்றையும் அறிகின்ற அறிவு அவனுக்கு வந்தாலும் அவன் சிவத்தை தவிர வேறு எதையும் என்ன செய்ய மாட்டான், அறியவே மாட்டான். அதான் சொன்னார், எல்லாம் அறியும் அறிவு உரிமும் அந்த முச்சறிவு இருக்கு வாஸ்தவம் தான், ஆனாலும் இங்கு இவர் ஒன்று அல்லாது, இங்கு இந்த முத்திய நிலையில் இவர் இந்த முத்தான்மாக்கள் ஒன்று அல்லாது சிவமாகிய அந்த ஒரு பரம்பொருளை தவிர சிவம் அல்லாது அறியார் அற, மற்றவற்றை அறவே அறியார். அறன்னு சொல்லும் போது சிறிதும் அறியார், அறவே கூடாது சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அறவே அறிய மாட்டார்கள் மற்றவற்றை. அதான் சொன்னார்கள், மற்றவற்றை அறிந்தால் என்ன நடக்கும் சொன்னார்கள் சித்தியார்ல, பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமையே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார், பதார்த்தங்களை சிறிதும் பார்க்க மாட்டார். பார்த்துட்டாங்கன்னா பார்க்க வருஞானம் பழஞானம் அஞ்ஞானம் என்றெல்லாம் சொன்னார், பார்த்தா அஞ்ஞானம் தான். ஏன்னா நீங்க பதார்த்தங்களை பார்க்கின்றீர்கள் என்றால் பதார்த்தங்களை எப்ப பார்க்க முடியும், உலக பதார்த்தங்களை, ஆணவ மனச்சார்போடு இருக்கவனுக்கு தான் உலகம் காட்சிப்படும். அப்ப இந்த ஆன்மாவுக்கு உலகம் காட்சிப்பட்டு விட்டது என்றாலே இது சிவச்சார்பு என்று நீங்கி மலச்சார்பை சிறிதே பொருந்தி விட்டது அப்படின்னு அங்க அர்த்தம் ஆயிடுச்சு. ஆகவே அந்த இன்னல்களுக்கெல்லாம் அதெல்லாம் எவ்வளவு அனுபவிச்சு நொந்து போய் அப்புறம் வந்து அவற்றின் மீது தெளிவு வந்து பற்றுவிட்டு இந்த முத்தி அடைந்திருக்கின்றது, எத்தனை பிறவிகளிலே சிவபுண்ணியங்களை ஈட்டி இந்த பிறர்க்கரிய முத்தியினை பெற்றிருக்கிறது அப்படி இருக்கும்போது திருப்பி போய் அந்த உலகத்துல போய் பார்ப்போம் அப்படின்னு அது நினைக்குமா? பார்க்கவே மாட்டாது. ஒருவேளை பழைய பயிற்சியின் காரணமாக ஏதாவது உலகப் பொருள் காட்சி பட்டுது அப்படின்னா அவர்கள் செய்கை எப்படி இருக்குமா? யாராவது மனிதன் இருக்க வந்தா அப்படின்னா ஆமையோட செயல் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும், என்ன உடனே டக்குன்னு என்ன பண்ணிரும், அது வந்து ஓட்டுக்குள்ள போய் ஒளிந்து கொள்ளும் அல்லவா? யாராவது வந்து பூமியில வந்து நடந்து போகும்போது எதுக்க வந்துட்டாங்கன்னா உடனே அவரை கண்டு அஞ்சு தன்னுடைய தலையினே என்ன செஞ்சுக்கணும், ஓட்டுக்குள்ள இழுத்துக் கொள்ளும் அல்லவா, இழுத்து தன்னை மறைத்துக் கொள்ளும். அதை போலவே உலக விடயங்கள் காட்சிப்பட்டன என்றால் உடனடியாக என்ன செய்வார்கள், தம் முதல்வனாகிய அவர்களுக்கு தான் அவன் வந்து தாயாக இருக்கின்றான். நாம அவன் தாயாக இருக்கும்படி நாம வந்து நமக்கு தலைவனாக இருக்கின்றான்.